வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம் வந்து நம்மள ஒரு பரலோகத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு கூட்டு போற மாதிரி ஒரு அதிகாரம். நீங்க எத்தனையோ ட்ரிப்புங்க போயிட்டு வந்திருக்கலாம். இந்த சம்மர்ல நமக்கு தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோக ட்ரிப்புக்கு போயிட்டு வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததாக அநேக பேர் சொல்லுகிறாங்க. நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க சொல்ற விதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தங்களை உயர்த்தி கொள்வதற்காகவும், தாங்கள் எவ்வளவு பெரியவங்க, தங்களுடைய ஊழியம் எவ்வளவு விசேஷம் என்பதற்காக அது நடந்ததாக அநேக பேர் சொல்றது உண்டு. உதாரணத்துக்கு பெனியன் தினகரன், பெனியன் ஒரு மீட்டிங் நடத்துவார், ஒரு ப்ரோக்ராம், திஸ் இஸ் யுவர் டே. அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு வாட்டி தினகரன் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை இன்வைட் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரு மீட்டிங் மீட்டிங் போடும்போது, அப்போ தினகரன் சொல்றாரு, பெனியன் கேட்கிறாரு, பெனியன் கேள்வியை கேட்பாரு, தினகரன் பதில் கொடுப்பாரு. நீங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு தினகரனை கேட்கும் போது, தினகரன் வந்து, நான் அநேக டைம் போயிட்டு வந்திருக்கேன், ஒன்னு இல்லை என்ன இல்லை, அநேக டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன். அது ஆரம்பிச்சது வந்து நான் ஒரு மாதம் உபவாசம் ஒரு டைம்ல பண்ணும் போது, ஊழியத்துல ரொம்ப நான் சோர்ந்து போய் மன உடைந்து போயிருக்கும் போது, இயேசு வந்து என்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் என்னை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி என்னை கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அது எப்பப்பெல்லாம் நான் மனசு சோர்ந்து போகிறனோ, மனசு உடைந்து போகிறனோ, அப்ப இயேசு வந்து என்ன பரலோகத்துக்கு கூட்டு போறார். கூட்டு போய் சில நேரங்கள்ல அப்போஸ்தலர்களோடு என்ன பேச கூட அனுமதிக்கிறார். அப்படியான்னு ஆச்சரியப்பட்டு பெனியன் வந்து, நீங்க யார மீட் பண்ணிருக்கீங்க அப்போஸ்தலர அப்படின்னா, நான் பேதுருவை சந்தித்திருக்கிறேன், நான் பவுலை சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது உண்டு. இதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு, நான் அதுதான் சொல்லியிருக்கேன், நான் படிச்சு எப்படி ஆமா அப்படிங்களா, எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னா, அவங்க ஆவியா இருக்கிறாங்க, ஆனா ஆவியா இருந்த போதும் அவங்களுடைய சரீர பிரகாரமான அவங்களுடைய அடையாளத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். பவுல பாத்தீங்கன்னா ஒரு குள்ளமா இருப்பாரு, ரொம்ப எலும்பும் சதியமா அவர் இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா அவர் உடம்புல இயேசுக்காக வாங்கின அடிகள் தழும்புகளை ஆண்டவர் அப்படியே அனுமதிச்சு பரலோகத்துல வச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசுவை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாரு அப்படின்னு பரலோகத்துல எல்லோருக்கும் தெரியும்படிக்கு அவர் அப்படியே வச்சிருந்தாரு அப்படின்னு இவரு நிறைய டைம் சொல்லி இருக்கிறாரு. சரி, வேற என்ன நடக்கும் பரலோகத்துலனா, இயேசு எனக்கு வரப்போற காரியங்கள், புதிய வருஷத்துல வரப்போற காரியங்கள், அநேக காரியங்களை என்கிட்ட சொல்லுவாரு. அந்தந்த தேசங்களுக்கு என்ன நடக்குதுன்றத என்கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு. பெனின்னு அப்படிங்களா, அமெரிக்காவுக்கு என்ன நடக்க முடியும் நீங்க சொல்ல முடியுங்களா? வரப்போற வருஷங்கள்ல அமெரிக்கால ஒரு பெரிய செழிப்பின் காலம் வரப்போகிறது. தேவனை நம்புகிற ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு வரப்போகிறார். ஒரு பெரிய அமெரிக்காவில் இருக்கிற அசுத்தங்களை தேவன் தொடச்சி கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பின் காலம் வரப்போகிறது, அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய செழிப்பு வரப்போகிறதுன்னு எல்லாரும் கை தட்டினாங்க அப்படின்னு தினகரன் தன்னை பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததா அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் இதே மாதிரி அநேகர் ஊழியக்காரங்க சொன்னது உண்டு. இன்னொன்னு, இந்த கரிஸ்மாட்டிக்ல நிறைய பெரிய இவங்களுக்கு மேல அமெரிக்கா பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, ஓரல் ராபர்ட்ஸ் ஒருத்தர், அவரும் சொல்லியிருக்காரு பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தர் வந்து கெனத் கோப்லன், அவர் இப்ப இருக்கிறது, அவர்கிட்ட தான் எல்லாரும் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் அவர்கிட்ட தான் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க நம்ம ஊர்ல, அவர் பெரிய ஆளு. அவரும் சொல்லியிருக்காரு, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு. இன்னொரு வந்து பெரி கோலெக்ட்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்து நான் போயிட்டு வந்தேன், பூமியில என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் பரலோகத்துல இருக்கு, ஆனா ஒரே வித்தியாசம் அங்க எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு, இங்க எல்லாம் குறைவா இருக்கு, அங்க பரிபூர்ணமா இருக்கு. இன்னொருத்தர் வந்து ராபர்ட்ஸ் லயர்டன், அவர்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களாம் தெரிஞ்சவங்க. இப்போ நான் உங்களை அவர் மீட்டே பண்ணியிருக்கேன், இங்க வந்து பெத்தல் ஏஜி சர்ச் நம்ம ஊர்ல இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச்ல அவர் வந்த போது என்ன, அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கா, அவன் இன்வைட் பண்ணியிருந்தான். அவர் வந்து ரொம்ப ஃப்ராட் பண்ணி ஹோமோசெக்சுவலா இருக்கிறாருன்னு சொல்லி அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அவரு சொல்லி இருந்தாரு, ஒரு புக்கை எழுதியிருந்தாரு, 8 வயசுல நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். போகும்போது என்ன ஆச்சுன்னா, சிங்காசனத்துக்கு ஒரு 500 அடி தள்ளி ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு. இயேசு என்ன அங்க கூட்டு போனார். இயேசுவை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, பரிபூர்ணமான மனுஷன் யாருன்னா இயேசு மாதிரி இருப்பான். அவருக்கு ஒரு பிரவுன் கலர் ஏர், ஃபேர் ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும் இயேசு முகம். அவர் என்ன கைப்பிடிச்சு ஒரு மாளிகை கூட்டு போனார், பெரிய பில்டிங் அது, ஸ்டோரி பில்டிங் மாதிரி. அங்க பாத்தீங்கன்னா கையுங்க காலுங்க கண்ணுங்க மூக்குங்க கிட்னி ஆர்ட் எல்லாம் தொங்க போட்டிருக்க அந்த பில்டிங்ல, சேலுக்கு வைக்கிற மாதிரி ஸ்டோர் ரூம்ல எல்லாம் எக்கச்சக்கமா தொங்க போட்டிருக்கு. அதை இயேசு என்ன பார்த்து சொன்னாரு, இதெல்லாம் என்னுடைய ஜனங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன், அவங்க சுகவீனத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு, இது அவங்க டெய்லி விசுவாசத்துல ஜபத்துல உபவாசத்துல இருந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக நான் வச்சிருக்கிறேன். ஆனா அது டெய்லி காலி ஆகணும்னு நான் பாக்குறேன், ஆனா ஆவறது இல்லை. அதுக்காக ராபர்ட்ஸ், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ இது வரைக்கும் யாரும் போகாத அளவுக்கு நீ போகணும், போகாத தூரத்துக்கு நீ போகணும், யாரும் பிரசங்கம் பண்ணாத விதத்துல நீ பிரசங்கம் பண்ணணும், போய் என்னுடைய ஆசீர்வாதங்களை உலகம் முழுவதுமாக நீர் அறிவிக்கணும் அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணதாக தன்னை அவர் அறிவிச்சுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அது இன்னும் சில காரியங்களை அவர் சொன்னதை அவர் வந்து இயேசுவோடு அதுக்கு முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இயேசுவோடு நடந்து வரும்போது ஜீவ நதி அப்படின்னு பரலோகத்தில் ஒன்று இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வரும்போது திடீர்னு அந்த ஜீவ நதியில் கொஞ்சம் ஆடலாமான்னு பர்மிஷன் வாங்கி அவர் ஆட போனாராம். ஆட போகும்போது இதெல்லாம் எழுதி இருக்காரு ரெக்கார்டா. ஆட போகும்போது இயேசு வந்து திடீர்னு அவர் தண்ணியில முக்கிட்டாராம். முக்கிட்ட உடனே அவர் எந்திரிச்சு திருப்பி இயேசு மேல தண்ணி அடிச்சாராம். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தண்ணியில ஆடினாங்களாம். ஆடிட்டு அப்புறம் அவரு அப்பதான் உணர்ந்து, தேவகுமாரர் அவர் என்னுடைய ஆண்டவர் மாத்திரம் இல்ல, அவருடைய ஃப்ரெண்டு கூட, என் கூட ஆடுறவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்தை விட்டு வந்து ஒரு பெரிய ஊழியத்தை ஆரம்பிச்சேன்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை சிரிப்பா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம், இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி கதைகளை கேட்டு ஏமாந்து இந்த போதகர்கள் பின்னாடி ஓடுகிறார்கள். போயிட்டு வந்தோம், அங்க போயிட்டு வந்தோம், இங்க போயிட்டு வந்தோம். ஆனா ஒரு மனுஷன் உண்மையாவே பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார், உண்மையாவே போயிட்டு வந்து அங்க என்ன நடந்துச்சு, பரலோகம் எப்படி இருக்குன்னு உண்மையாவே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நமக்காக ஆவியால ஏவப்பட்டு எழுதி இருக்கிறாரு. அதை படிச்சுக்க யாருமே முயற்சி பண்றது இதான் கதை. அதை படிச்சுக்க யாருமே முயற்சி பண்றது இல்லை, உண்மையாவே எழுதி வச்சிருக்கிறார். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியான மனுஷன், அந்த மனுஷன் ஏதாவது சொன்னாருன்னா உண்மை இருக்கு. அவர் உண்மையாவே பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மனுஷன். அந்த மனுஷனுடைய பேர் யோவான். அவர் இந்த 4வது அதிகாரத்துல தன்னுடைய அனுபவத்தை பத்தி எழுதுறார். இந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து அவருக்கு வந்த 2வது காட்சி, அவருக்கு வந்த முதல் காட்சியை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த காட்சியில தான் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் கண்டதாக அவர் எழுதி, அந்த இயேசு வந்து 7 சபைகளுக்கு கடிதம் எழுதினதாக நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ அவருக்கு வந்த 2வது காட்சியை பத்தி தான் எழுதுறாரு. எல்லா மனிதர்களும் தங்களுடைய ஊழியங்களை பெருசுப்படுத்திக்கணும், தாங்க எவ்வளவு பெரியவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்கு பரலோகத்துக்கு போயிட்டு வந்தோம்னு எழுதுனா, இந்த மனுஷன் பரலோகத்தை பத்தி எழுதும் போது தன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதல. அந்த 2 அதிகாரத்துல 4-5 அதிகாரத்துல தானே இல்ல, சென்டர்ல தன்னையே மெய்மறந்து பரலோகத்தின் சொல்லி முடியாத மகிமையில முழுகி அதை எப்படி எழுதுறதுன்னு கூட தெரியாம தத்தளிக்கிற ஒரு அப்போஸ்தலன் நம்ம பாக்குறோம். அதை எப்படி எழுத முடியும், அப்படி எழுதி வச்சிருக்கிறார் நமக்கு. பத்மோ தீவுல இருந்து தான் தீர்க்க தரிசன ஆவியில தான் எழும்பப்பட்டு எல்லாத்த கடந்து எல்லா பிளானட்ஸ் கேலக்சிஸ கடந்து அந்த 3வது பரலோகம், த தேர்ட் ஹெவன், அதுக்குள்ளேயே நுழைந்து அதை கண்டு வந்த மனிதர் அவர் எழுதுறத நம்ம படிக்க போறோம். இப்பதான் ஆக்சுவலா ரெவலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விதத்துல பார்த்தோம்னா காட்சிகள் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்க போறோம் அதிசயமான காட்சிகள். இப்போ பூமியில நடக்கிற காட்சிகள், வரப்போற எதிர்காலத்துல நடக்க போற காட்சிகள் வந்து தான் வந்து பரலோகத்துல இருந்து பார்த்து அது நமக்கு எழுதுறதா நம்ம படிக்க போறோம். இந்த சீன் வந்து இந்த 4-5 அதிகாரத்துல பரலோகத்துல இருக்கிற சீன் தான். 6-19 வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல வந்து இந்த பரலோகத்தின் பார்வையிலிருந்து இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, இந்த உலகத்தின் முடிவு என்ன, எப்படி முடிய போகுதுன்றத பரலோக பார்வையிலிருந்து பார்த்து நமக்கு எழுதுறார். இதுல இருந்து 6-19 வரைக்கும், அப்புறம் 20-21, 22 நித்திய உலகத்தை, நித்திய உலகத்தின் நிலைமையை பத்தி நமக்கு எழுதி வைக்கிறார். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பரலோகத்துல அவர் போகும்போது, பரலோகத்துல மிக மிக பிரதானமான, பெரிதான, மத்திபமான, மாட்சிமையான ஒரு காரியம் அவருக்கு என்னவா தெரியுதுன்னா, அங்க இருக்கிற கடல் இல்ல, அங்க இருக்கிற அது இதெல்லாம் இல்ல, அவருக்கு மிக சென்டராக தான் பார்க்கிறது உண்மையாவே பரலோகம் அப்படித்தான், சிங்காசனத்தை தான் பார்க்கிறார். முதலாவது அதிகாரத்துல சிங்காசனத்தை பத்தி எழுதுகிறாரு, ரெண்டாவது அதிகாரத்துல தேவ ஆட்டுக்குட்டிய பத்தி எழுதுகிறார். இது ரெண்டு தான் பரலோகத்துல இம்பார்ட்டன்ட். நான் போறதோ, என் ஊழியம் போறதோ, இயேசு என்னோடு பேசுறதோ, நாங்க டான்ஸ் ஆடுறதோ, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தேவனுடைய மகிமை, அவருடைய சிங்காசனமோ, தேவ ஆட்டுக்குட்டி, அது ரெண்டை பத்தி தான் தான் எழுதுறாரு. அதை நம்ம படிக்க போறோம். இந்த அப்போஸ்தலர் வந்து அதை எழுதுறதுக்கு, நான் கொஞ்சம் முகவரியை கொஞ்சம் கொடுக்கணும் உங்களுக்கு, அதை எழுதுறதுக்கு ரொம்ப தத்தளிக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, எப்படிங்க பரலோகத்தை விவரிக்க முடியும், எப்படி பரலோகத்தை விவரிக்கிறது, அதை ஏதாவது வரிஞ்சியாவது நம்ம காட்ட முடியுமா? ஒரு டிராயிங் பண்ணோம்னா, இவர் எழுதுறத டிராயிங் பண்ணோம்னா ரொம்ப வினோதமா இருக்கும், அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அந்த மாதிரி விவரிக்கிறார் அவர். எப்படி விவரிப்பாருன்றத ஒரு ரொம்ப கஷ்டம், அந்த மகிமையான பரலோகத்தை. ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்க போனோம்னா, அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஒருவேளை இப்போ நம்ம வந்து 20th century 21st century இருக்கிறோம், நம்மள ஒருவேளை எடுத்து இதே நிலைமை தான், திடீர்னு நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ்னு வாங்க, ஸ்டோன் ஏஜ்னா அந்த ஆதாமுக்கு அப்புறம் வந்த காலங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு கல்லுல தான் எல்லாம் செய்வாங்க, ஸ்டோன் ஏஜ்னு பேர். ஒருவேளை அந்த காலத்துல நம்மளை தூக்கிட்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அங்க போயிடுறோம், அங்க போய் அந்த மக்களோடு இருந்து அவங்க பாஷையை நம்ம கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு நம்ம உலகத்தை பத்தி எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு, ஒரு எலக்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ற மனுஷங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சுலபமா அது, ஒருவேளை நான் ட்ரை பண்றேன் பாருங்க, எலக்ட்ரிசிட்டி என்னன்றத அந்த கல்லுக்கு ஆதி மனுஷங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், எலக்ட்ரிசிட்டி என்னன்றது அவங்களுக்கு எப்படி நம்ம விவரிக்க முடியும்? முதலாவது ஆரம்பிக்கிறது என்ன, நான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பத்தி சொல்லிக் கொடுக்குறேன். எலக்ட்ரிசிட்டின்றது உங்களுக்கு என்ன ஒரு அந்த வார்த்தையே இல்லையே, அதனால சரி உங்க வாஷையில ஒரு புது வார்த்தையை சேர்த்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நீங்க சேர்த்துக்கோங்க. அது எந்த எப்படி இருக்கும்னா, உங்களை ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷம், பவர்ஃபுல் ஆவி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆவி எலக்ட்ரிசிட்டி. அதை நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு வயர், வயருக்கும் உங்க இதுல பாஷை இல்லை இல்லைங்களா, அதனால என்ன சொல்றது, ஒரு திராட்சை கொடி வயர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, திராட்சை கொடி, அந்த மாதிரி உங்களுக்கு திராட்சை கொடி இருக்கு பாரு, அந்த மாதிரி இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரிசிட்டியை நாங்க விடுவோம், அது அப்படி அதுலதான் போவோம். அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு போல்ல ஒரு ஒரு போலா போட்டு வைக்குவோம். போல் உங்க ஊர்ல இல்லையே, எதுக்கு போல் உதாரணம் கொடுக்கறது, ஒரு மரத்தை நல்லா வெட்டிட்டு நேரா நிக்க வச்சா எப்படி இருக்கும், அதுதான் போல். அந்த மாதிரி திராட்சை கொடிய போட்டு 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 நாங்க போடுவோம், போட்டுட்டு அந்த இதை போட்டு போட்டு ஒரு இடத்துல போய் உங்க குடிசை மாதிரி பெட்டி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அதெல்லாம் புடிச்சுக்குவோம். புடிச்சுக்கிட்டு ஒரு நல்லா சுத்தி இருக்கிற திராட்சை கொடியில அந்த ஆவியை நாங்க விடுவோம். விட்ட உடனே இன்னும் பல்புக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்க முடியும், பல்பு ஒரு ரவுண்டா இருக்கும், ஒரு இது மாதிரி முட்டை மாதிரி, அதுல ஒரு சின்னதா ஒரு திராட்சை கொடி சின்னதா இருக்கும், அதுல விட்ட உடனே உங்க குடிசையில நைட்ல ஒரு குட்டி சூரியன் வந்துடும். வந்துட்ட உடனே அந்த சூரியனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்ல உட்காந்து படிக்கவாவேனும் அவங்க, என்னத்துக்கு யூஸ் அவங்களுக்கு இல்லைங்களா, சூரியனா இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது எப்படி இருக்கும், இப்படித்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்களா, எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், எவ்வளவு திறமையா, ஆனா இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. ஃப்ரிட்ஜ பத்தி சொல்லல, டிவிய பத்தி சொல்லல இல்லைங்களா, இன்னும் கரண்ட்ல இருக்கிற ஆம்ப்ஸ் வோல்ட்ஸ் வாட்ஸ் எவ்வளவு இருக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல. ஆனா இதை சொல்றதுக்கே நமக்கு மூச்சு வாங்குது, கஷ்டம். ஏன், என்ன ப்ராப்ளம்னா, இத புரிந்து கொள்றதுக்கு அட்லீஸ்ட் கற்பனை பண்றதுக்காவது அவங்கள எந்த விதமான ஒரு ஒரு உதாரணங்களோ ஒரு அதுக்கு ஒத்த ஒரு காரியங்களோ அவங்களுடைய சமுதாயத்துல இல்லை இல்லைங்களா. அது அட்லீஸ்ட் கற்பனை பண்றதுக்கும் அதுல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கடினம். என்னத்தான உதாரணம் பயன்படுத்தினாலும் அந்த உதாரணம் கொஞ்சம் கூட கிட்டேயே வராது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டப்படுறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. யோவான் எப்படிங்க பரலோகத்தை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒரு மனுஷன் நித்திய பரலோகத்தை பத்தி யாரும் ஒருபோதும் போயிருக்காத ஜனங்களுக்கு அதை குறித்து எந்த விதமான ஒத்த எக்ஸாம்பிள்ஸும் சரி ஒரு முன்மாதிரிகளும் இல்லாத மனுஷர்களுக்கு பரலோகத்தை பத்தி எப்படி எழுத முடியும், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா அதனோட கஷ்டம்? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு தேவன், ஒரு பணியை விட சுத்தமான ஒரு தேவன், அவரை பத்தி எப்படி விவரிக்கிறது? ஒரு ஒரு கோடி சூரியனுங்க ஒன்னா சேர்ந்தாலும் அதை விட பிரகாசமான பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன், 10 கோடி தாய்களுடைய அன்பு ஒன்னா சேர்ந்தாலும் அதை விட பெருசா அன்பு செய்யக்கூடிய ஒரு தேவன், அவருக்கு ஒப்பு ஈடே இல்லாத தேவனை பத்தி நமக்கு எப்படி சொல்றது? அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு யோவான் நமக்கு என்ன சொல்றாரு, அந்த அடையாள மொழி அப்போகலிப்டிக் லாங்குவேஜை பயன்படுத்தி கடவுள் பரலோகத்துல எப்படி இருக்கிறாருன்னு நமக்கு விவரிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா அந்த 4வது அதிகாரத்துல கடவுள் இப்படித்தான் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லை, அதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். சிம்மலீசன் வாங்க, சிம்மலீசனா அதுக்கு ஓமைகளா, இப்படி இருந்தாரு, இதன் மோடி இருந்தாரு, ரத்தனத்தாம அது மாதிரி இருந்தாரு, இது மாதிரி இருந்தாரு. கடவுள் அவர் விவரிக்கிறதே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸை தான் கொடுத்துட்டு வர. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ அதை தொடர்ந்து நம்ம படிப்போம். ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு காரியத்தை விவரிக்க துணிகிற அந்த அப்போஸ்தலனுடைய வசனங்களை நம்ம படிக்க போறோம். 1வது வசனம், இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு அப்படின்றத நான் பாக்குறேன். இவைகளுக்கு பின்பு, ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் அப்படின்னா இவைகளுக்கு பின்பு இது வரைக்கும் நடந்த ஒரு காட்சி, அவருக்கு ஏற்பட்ட 1வது காட்சிக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு அப்படின்னா இது அடிக்கடி வரப்போகுது ரெவலேஷன்ல. ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் அப்படின்னா ஒரு புது காட்சி ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் ஒரு கேப் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு காட்சியை பார்த்தே அவர் டயர்டாகி மயக்கம்லாம் அடிச்சு விடுது, வயசு வேற அவருக்கு, அதனால ஒரு கேப் இருந்திருக்கலாம். அந்த காட்சிக்கு பின்பு அவருக்கு இன்னொரு காட்சி ஏற்பட்டது. இவைகளுக்கு பின்பு இது வந்து அடிக்கடி வரும். 7வது அதிகாரத்துல 15, 18, 19 இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்புனா ஒரு புது காட்சி அவருக்கு ஏற்படுகிறது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்ன நடந்துச்சு?
இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன்.
இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். இதோ அப்படின்னு ஆரம்பிக்குது. இங்கிலீஷ்ல பிஹோல்ட் அப்படின்னா, பிஹோல்டுனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும், அதை கண்ணும் கருத்துமா அதை ஞாபகம் வச்சிருக்கணும், நம்ம மனசுல கல்வெட்டாக பதியிற வரைக்கும் அதை பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்து. இதோ எல்லாத்தையும் விட்டுட்டு இதை கவனிங்க, இதை பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பாக்குறேன் நானு, பரலோகத்தில் திறந்திருக்கிற வாசலை கண்டேன். அவர் பார்க்கும்போது மெதுவா திறக்கல, அது ஆல்ரெடி திறந்திருக்கிற ஒரு வாசல், ஆல்ரெடி திறந்திருக்கிற ஒரு வாசலை நான் கண்டேன். இதுவரைக்கும் யோவான் வந்து, யோவானை பத்தி யோசிச்சு பார்க்கணும், பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனுஷன், இயேசுவோடு இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அவருடைய மடியில போய் படுத்துட்டு இருந்த மனுஷன், இப்போ என்ன நடக்க போகுதுன்னா பரலோக கதவை திறந்து அந்த பரலோகத்துக்குள்ள இன்வைட் பண்ற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அவர் போறத நான் பாக்குறோம். ஒரு வாசலை நான் கண்டேன், இந்த வாசல் திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, திறந்திருக்கிற வாசல், மனுஷன் பாவம் செஞ்சு பாவியா ஆன போது கடவுள் வந்து பரலோக வாசலை மனிதனுக்கு மூடி விட்டார், அவனுக்கு அந்த வாசல்ல திறப்பு இல்ல. ஆனா இப்போ இவரு பரலோக வாசலை திறந்திருக்கிறத கண்டதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழப்பட்டு அவர் நமக்கு சொல்லிட்டு போனாரு, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி அவர் போய் திறந்த வாசல் தான் இது. அவர் போய் திறந்து வச்சிருக்கிற வாசல். அவர் திறந்தார்னா ஒருவனும் மூட முடியாது. அவர் திறந்து வச்சிட்டார், நமக்காக திறந்து வச்சிருக்கிற ஒரு வாசல். இதோ நம்ம வாழ்க்கையில இது பெரிய ஆறுதலான ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலயோ நம்ம வாழ்க்கையில நம்ம இதை மனசுல வச்சுக்கணும், இயேசு பரலோக வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய ஆனந்தம் தான். முதல்ல பரலோக காட்சியை நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? இந்த உலகத்துல இருந்து ஒரு திறந்த வாசல் எனக்காக காத்திருக்கிறது. இதோ பரலோக ஒரு திறந்த வாசலை கண்டேன், ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அவர் திறந்தா ஒருத்தரம் மூட முடியாது. இதோ அதுதான் மனசுல முதல்ல வச்சுக்கணும். பரலோகத்தை பார்க்கும் போது ஒரு திறந்த வாசல், ஓபன் டோர். அப்புறம்
சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது.
முதலாவது இதோ பரலோக வாசல் திறந்திருக்கிறதை கண்டேன், எனக்காக ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அவரே சொல்றாரு, எந்த சத்தம்? முன்னாடி என்கிட்ட பேசின சத்தம். 1:10 எக்கால சத்தம். யாருடைய சத்தம் அது? மனிதகுமாரனுடைய சத்தம்னு அவர் திரும்பி பார்த்தார். எக்கால சத்தம் மாதிரி பார்க்கத யாருன்னு பார்த்தா அது இயேசு மனுஷகுமாரனுடைய சத்தமாக அவர் பார்த்தார். அதே சத்தம் அவர் பரலோக நிலையிலிருந்து அதே சத்தம் அவருக்கு கேக்குது. அவரே அந்த இயேசுவே இவருக்கு இன்னொரு காட்சியை கொடுக்கிறார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அந்த சத்தம்? இங்கே ஏறி வா, கம் அப் ஹியர். அப்படிதானே இங்கிலீஷ்ல வருது, கம் அப் ஹியர், இங்கே ஏறி வா. சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்கே ஏறி வானா, ஏறி வரணும். ஒன்னும் பேசுற மாதிரி இல்ல, கட்டளை அது, இங்கே ஏறி வா. ஏன்னா ஒரு யோவானுக்கு ஒரு ட்ரிப்புங்க, ஹெவன்லி ட்ரிப், இங்கே ஏறி வா அப்படின்றார். பரலோகத்துக்கு அவர் அழைக்கிறார். ஆனா அதுல இருக்கிற பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? யோவான் எழுதினதற்கு காரணம் வந்து அந்த காட்சியை நமக்கு யோவானோடு நம்ம போய் பார்த்த மாதிரி நம்ம ஒரு விசுவாசியும் அனுபவிக்கணும்ன்றதுக்காகத்தான் அங்க எழுதியிருக்கு. நமக்கு ஏன் எழுதணும்? பவுல் போயிட்டு வந்தாருன்னு போட்டிருக்கு. 3வது நான் போயிட்டு வந்தேன் அவர் எழுதுறாரு 2 கொரிந்தியர்ல. ஆனா அதை பத்தி யாருக்கும் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஆண்ட பவுல் எழுதியிருக்கிறார். யோவானு எழுதணும்ன்றதுக்காகவே யோவானை கூப்பிட்டது காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு காட்சி நடக்கணும்னு இல்ல, யோவானோடு நாம் விசுவாசத்தில் இதோ ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசுவாசிங்க விசுவாச கண்ணால் யோவான் மூலமா நம்மளும் காணலாம். இதோ ஏறிவா, கம் அப் ஹியர், கம் அப் ஹியர். யோவானுடைய நிலைமையை நாங்க நினைச்சு பார்க்கணுங்க. ஏன்னா அவரு பத்மூத்தீவுல ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறத நம்ம பார்த்தோம், அதை விவரமா நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் சபைகளுக்கு எழுதுறாரு, அந்த சபைகள்ல எதுவாவது ஒழுங்கா இருக்கு, 2 சபையை விட்டா மத்த 5 சபைகளும் பயங்கரமான உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ளப்போதகம், பாவம் அவங்கள தாக்குது, சோதனைகள் அவங்கள தாக்குது. வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு அவங்க ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் என்னதான் பண்றாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு ஒரு காட்சி, யோவானோடு அவங்களும் சரி நம்மளும் சரி என்ன நடக்குதுன்னு பரலோக பார்வையிலிருந்து பார்க்கும்படிக்கு நமக்கு ஒரு வரவேற்பு. இத பார்த்து நீ சோர்ந்து போகிறிய, இந்த நிலைமையில இருந்து சோர்ந்து போகிறிய, இதோ ஏறிவா. எதுக்கு ஏறிவா? சில காரியங்கள் உனக்கு காண்பிப்பதற்காக, சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவதற்காக இதோ ஏறிவா அப்படின்றார். யோவானுடைய வாழ்க்கையும் சரி, அங்க இருக்கிற சபையனுடைய வாழ்க்கையும் சரி, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அநேக விதமான சோதனைகள் நமக்கு வாழ்க்கையில ஏற்படுது, ஒரு விசுவாச வாழ்க்கையில. ஏன் நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை தொல்லப்படுத்துது, உலகம் நம்மளை இழுக்குது, அநேக விதமான குடும்ப பிரச்சனைகளை நம்மளை தொல்லப்படுத்துது, இல்லைங்களா? ஒரு புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரமாட்டேங்குது, அதுல ஒரு ப்ராப்ளம். நம்ம பிள்ளைங்கள நமக்கு பெரிய வருத்தம், அவங்க உலக பிரகாரமா போயிருவாங்களா, ஒழுங்கா வருவாங்களா, கெட்ட பழக்கங்க அவங்க கத்துக்கிறாங்களே, ஒழுங்கா அவங்க வருவாங்களான்ற ஒரு பெரிய கவலை, என்ன ஆக போதோன்ற ஒரு கவலை நமக்கு இருக்கு. நம்ம வேலை பிரச்சனை யோசிச்சு பார்த்தா ஒரு கவலை, ஒரு புயல் மாதிரி எல்லாம் அடிக்கும் போது சில நேரங்கள்ல நமக்கு நிம்மதியே இல்லாத போகிற ஒரு நிலைமை, சில நேரத்துல பிபி கூட ரைஸ் ஆகுற மாதிரி, எல்லாமே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இங்கே ஏறிவா. இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகிற மகனே, யோவான் சரி நம்மளும் சரி, இங்கே ஏறிவா. உன்னுடைய வித்தியாசமான பார்வையிலிருந்து உன் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நான் கத்துக் கொடுக்கறேன், வித்தியாசமான கோணத்திலிருந்து உன் உலகத்தை பார்க்கறதுக்கு நான் கத்துக் கொடுக்கறேன், இங்கே ஏறிவா. உன் பிதா எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாருன்றத பார்க்கறதுக்கு நான் கத்துக் கொடுக்கறேன். இது ஒரு யோவானோடு நம்மளும் ஏறி போகணும், யோவானோடு நம்மளும் ஏறி போகணும். ஏன்னா ஒரு பெரிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அனுபவம், இந்த உலகத்தையும் சரி உலக சூழ்நிலையும் சரி பரலோக கோணத்திலிருந்து பார்க்கறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அனுபவங்க. அப்படி நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம உலகத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம வித்தியாசமா பார்க்க கத்துக்குவோம், பரலோக கோணத்திலேருந்து பார்க்க அந்த பார்வையிலேருந்து பார்க்க கத்துக்குவோம். அது என்ன செய்யும் தெரியுங்களா? நம்ம வியாகுலம் பிபி டென்ஷனு அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து நீக்கி மிகுந்த சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் திருப்தியும் நம்ம கொடுக்க முடியும். அதுதான் கொடுக்க முடியும் பரலோக கோணத்திலிருந்து உலகத்தை நம்ம பார்க்கும்போது. அதனாலதான் அழைக்கப்படுறோம் இங்க ஏறி வா. நீங்களாம் ஏறி போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த பிளைட் எடுக்கும்போது சொல்லுவாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு. திஸ் இஸ் எ ஃபிளைட் டு ஹெவன், பரலோகத்துக்கு போற ஒரு பிளைட், இங்கே ஏறி வா. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏறி வா அப்படின்ன உடனே முதல்ல யோவான் என்ன என்ன ஆச்சு யோவானுக்கு? இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவைகளுக்கு பின்புன்னு வரும்போது தானியல் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவைகளுக்கு பின்புனா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் சபைதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்றத பத்தி இல்ல. இவைகளுக்கு பின்புனா கடைசி காலத்துல என்ன நடக்க போது உனக்கு காமிக்க போற, கடைசி காலத்துல என்ன நடக்க போது, அதான் வார்த்தை. இவைகளுக்கு பின்புனா கடைசி காலம். கடைசி காலம் அது எது? உலகம் முடியுற டைமா? பைபிள்ல கடைசி காலம்னா எது தெரியுங்களா? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து போன பிறகு கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதான் கடைசி காலம். எபிரேயர் 1 பாத்துக்கலாம், மத்த புதிய ஏற்பாடு புத்தகங்கள்ல பாத்துக்கலாம். கடைசி காலத்தில் நீங்க இருக்கிறீங்க, கடைசி காலத்தில் நீங்க இருக்கிறீங்க. இயேசுடைய முதலாவது வருகையிலிருந்து இரண்டாவது வருகை வரைக்கும் வரப்போற காலம், வருகிற காலத்துக்கு பேர் என்ன? கடைசி காலம். அதை உனக்கு காமிக்கிறேன், அதுதான் அவர் கூப்பிடுறது. இன்னுமே என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல? இல்ல, இதுவரைக்கும் பூலோகத்திலிருந்து இந்த சபைகள் அலங்கோலப்பட்டு இருக்கிறத சாத்தான் தான் பெருசா ஆட்சி செய்யற மாதிரி பாக்குறத பாத்துக்கிட்டு இருக்கிறியே, அதுல இருந்து ஏறிவா. நான் பரலோகத்திலிருந்து உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த சபைகள் இப்படி போராடிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரலோக கோணத்திலிருந்து உனக்கு காட்டுறேன், இங்க ஏறிவா. அதுதான் அவர் சொல்றார். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போற கடைசி காலத்துல என்ன நடக்குது அப்படின்றத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற. சரி, தொடர்ந்து படிப்போம்.
உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
இதோ ஆவிக்குள்ளானேன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதோ ஆவிக்குள்ளானேன்னா உணர்வுள்ள உலகத்துக்கு உணர்வு, காலம், ஸ்தலம் எல்லாத்தையும் கடந்து அவரு ஆவிக்குரிய உலகத்தை உணர்கிற ஒரு நிலைமையில அவர் போயிட்டார். ஸ்பிரிச்சுவல் பரிசுத்தாவினால அந்த நிலைமைக்கு போயிடுது. ஆவிக்குரிய உலகத்தை உணர்ற ஒரு நிலைக்கு தான் போயிட்டாரு. போயிட்டு அடுத்ததாக என்ன சொல்றாரு? இதோ திருப்பி வருது. இதோ இதோன்னா அதுதாங்க நம்ம மனசுல இருக்கணும், அதை நம்ம மறக்கவே கூடாது. பரலோகத்தை பத்தி முதலாவது இதோ என்ன? திறந்த கதவு. பரலோகத்தை பத்தி நினைக்கும் போது திறந்த கதவு இதோ. ரெண்டாவது பரலோகத்தை பத்தி நினைக்கும் போது இதோ ஆச்சரியமா கவனத்தோடு மணக்காம இதை பாரு. என்ன அது?
வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிங்காசனம். தான் முதல்ல பரலோகத்துல என்ன பாக்குறாரு? ஒரு சிங்காசனத்தை பாக்குறார். அதான் சென்டர் அந்த பரலோகத்துக்கு, அதான் பிரதானம் அந்த பரலோகத்துக்கு. ஒரு சிங்காசனத்தை நான் கண்டேன், வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனம் நம்ம நினைச்சுக்க கூடாது, இது ஒரு அடையாள மொழி இல்லையா? நம்ம நினைச்சுக்க கூடாது ஏதோ ஒரு நல்ல பர்னிச்சர் போட்டு ஒரு சேரா இருந்துச்சு அங்கன்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு அடையாளமா பேசும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சகல இறையாண்மை உள்ள, அதிகாரம் உள்ள, அவருடைய கண்ட்ரோலை பத்தி அவர் பேசுறார். அங்க கடவுள் முழு அதிகாரத்தோடு இறையாண்மையோடு அமர்ந்திருக்கிறத அவர் பார்க்கிறார். கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றார். சிங்காசனத்தை பார்க்கிறார். சிங்காசனத்தை யூஸ்வலா சிங்காசனம் எங்க இருக்கும்? அரண்மனையில இருக்கும் இல்லைங்களா? அரண்மனையில இருக்கும். ஆனா இங்க அரண்மனையில சிங்காசனம் இல்ல, ஆலயத்துல சிங்காசனம். அரண்மனையில இல்ல, அது எங்க பாக்குறோம்? ஏன்னா கடவுள் வந்து ஒரு இறையாண்மை உள்ள ராஜா, எல்லாரும் பயப்பட வேண்டிய ராஜா மாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆராதிக்க வேண்டிய ஒரு தேவன் கூட. அதனாலதான் அவர் ஆலயத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 7-15 படிங்களா, அது ஒரு ஆலயம். இந்த சிங்காசனம் ஒரு ஆலயத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள்.
சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் எங்க இருக்காங்க? அரண்மனையில இல்ல, அது ஒரு ஆலயம். இட்ஸ் எ டெம்பிள். டெம்பிள்னா என்ன அர்த்தம்? கடவுள் குடியிருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரு. அந்த இடத்துல சிங்காசனத்துல இருக்கிறாருன்னா சகலத்தையும் தன்னுடைய இறையாண்மை சாவரன் கண்ட்ரோல்ல தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அதான் பாக்குறோம். அங்கிருந்து தான் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றாரு. பரலோகத்தில் ஒரு சிங்காசனம், அது பரலோக ஆலயம், தேவனுடைய குடியிருப்பு. அந்த சிங்காசனம் எப்படி இருந்தது பாக்குறேன்றாரு. வீற்றிருந்தார். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? I saw a throne set in heaven. வெரி குட் வார்த்தை அது. செட் இன் ஹெவன். செட் இன் ஹெவன்னா என்ன அர்த்தம்? சிங்காசனம்னா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல, இது ராஜாங்க காலத்துலலாம், சிங்காசனத்தை புடிச்சிட்டா நாட்டைய புடிச்சிடலாம் இல்லைங்களா? சேரை புடிச்சிட்டா அந்த, அதனாலதான் அந்த பேலஸுக்கு தான் மேக்சிமம் செக்யூரிட்டி இருக்கும். சிங்காசனத்தை புடிச்சிட்டோம்னா அந்த நாட்டைய புடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஆனா இந்த சிங்காசனம், இந்த சிங்காசனம், இவரு சாலமன் ஒரு சிங்காசனம் பண்ணார். அவர் இவரு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அதை தூக்கிட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போய் அவரு வின் பண்ணிட்டாரு, இஸ்ரவேலையும் வின் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சிங்காசனம் இது இல்லை. இது அசைக்க முடியாத ஒரு ஒரு செட் நெவன், பிக்ஸ்டு நெவன். இது அப்படி தூக்கிட்டு போக முடியாது. அதனால என்ன அர்த்தம்? தேவனுடைய கண்ட்ரோல், அவருடைய இறையாண்மையில இருந்து அவர் யாருமே கீழே இறக்கவே முடியாது. அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து எதுவுமே கைவிட்டு போறதில்ல. எல்லாமே அவர் விருப்பப்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இறையாண்மைப்படி, தீர்மானத்தின்படி தான் சகலமும் நடக்க போகிறது. அதை அவர் பார்த்துக்க தான் செய்ய போறார். அவர் தான் சகலத்தையும் கண்ட்ரோல் பண்றார். செட் இன் ஹெவன், அதை மாத்த முடியாது, அதை அசைக்க முடியாது. என் சிங்காசனத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. அதுதான் சொல்றாரு, சிங்காசனம் செட் இன் ஹெவன். கடவுள் எப்போது சிங்காசனத்தில் அவர் வீட்டு இருக்கிறாரு, நித்தியமா அது செட் பண்ணிருக்கு. இது பாக்குறது ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோகத்தை பத்தி நினைக்கும் போது இதுதான் ஆறுதலை கொடுக்கும். என்ன? முதலாவது திறந்த கதவு. ஒரு விசுவாசிக்கு பரலோகத்துல திறந்த கதவு எவ்வளவு ஆறுதல் அதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆறுதல் கொடுக்கும். இயேசு திறந்து வச்சுட்டார், அதை மூட முடியாது யாருனாலும். அவர் தான் மூடணும், அவர் யாருமே மூட முடியாது. திறந்து வச்சுட்டேன், எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறேன் போயிட்டார். இன்னொரு ஆறுதலான காரியம் என்ன தெரியுங்களா? உபத்திரவங்கள் கஷ்டங்களை பார்க்கும் போது பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கு. அது செட்டுனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? அது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சிங்காசனம், அதை அசைக்கவே முடியாது. இந்த அது ரொம்ப நமக்கு உபத்திரவங்கள் நேரங்கள்ல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிற ஒரு நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தை பாக்குறது ரொம்ப அவசியம். ரொம்ப ஆறுதலை நம்பிக்கைய கொடுக்கும் நமக்கு. ஏன் யோவானுக்கு எப்படி இருக்கும், அந்த சபைகளுக்கு எப்படி இருக்கும், சாத்தானுடைய சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற பர்கமு சபைக்கு எப்படி இருக்கும், அவங்க எல்லாமே பார்க்கும் போது இயேசுக்கு சாட்சியா இருக்கணும்னு தத்தளிக்கிறாங்க. அவங்க பிசாசு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. கள்ள போதகம் தான் நிறைந்திருக்குது. என்ன ஆண்டவர் இருக்கிறாரா, ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாரா, என்னது நடக்குதான்னு நினைச்சுட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு பரலோக சிங்காசனத்தை காமிக்கும் போது என்ன ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு, என்ன ஒரு இது வரும். உலகத்திலயும் நம்ம பாக்குறோம், எங்க பாரு உபத்திரம், எங்க பாரு அநியாயம், கொல்ல அரசியல், இன்னொரு பக்கம் பார்த்தா சுனாமி, பூகம்பம், புயல், தண்ணி கெட்டு போகுது, அது கெட்டு போகுது, இதெல்லாம் நடக்கிற ஒரு நேரங்கள்ல இதுக்கப்புறம் பயங்கரமா வரப்போது. ரெவலேஷன்ல நம்ம பார்க்க போறோம் என்னென்ன பார்க்க போறோம்னா, பயங்கரமான காரியம், வலு சர்ப்பம் வரப்போகுது, பூகம்பங்கள்லாம் வரப்போகுது, சூரியன்லாம் அந்தகாரம் படப்போகுது, பூமி அந்த வானம்லாம் ரெண்டா திறக்க போகுது, எல்லாம் கடைசி காலங்களில் நடக்க வருதை பார்க்க போறோம். என்ன நடந்தாலும் அங்க பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கு. Everything is under control. நான் புரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி எப்ப பாரு, இதோ பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறத நான் கண்டேன். அவருடைய சித்தம் இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம இந்த உலகத்தில் ஒரு சின்ன நாய்க்குட்டி கூட நான் காட்ட முடியாது. ஒன்னும் நடக்காது அவருடைய பவர் இல்லாம. ஸ்தாபிக்கப்பட்ட சிங்காசனத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அதை மாத்தவே முடியாது, அதை மாத்தவே முடியாது. அவருக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் இல்ல, அவருக்கு எதுவுமே ஷாக் இல்ல, எல்லாம் தான் டிக்ரீடுன்னு பாக்குறோம் இல்லைங்களா, அவருடைய ஆணை, அவருடைய தீர்மானம். இந்த உலகத்துல ஒன்னொன்னும் பெருசுல இருந்து சிறிய காரியம் வரைக்கும் நியமித்து அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறவர் மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் அறிவு இருக்கிறவர் மாத்திரம். இந்த உலகத்துல என்ன நடக்கணும்னு தீர்மானித்தவர் அவர் தான். அதன்படித்தான் இது முடிய போகுது. உலகத்துல மனுஷருக்கு கடவுளுடைய ஆட்சியை மதிக்கலனாலும், பாவ மனுஷனுக்கு அது குருடா இருந்தாலும், அந்த சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டுதான் இருக்கு. உலகத்துல நம்ம என்ன பாக்குறோமோ அது நித்தியம் இல்ல, நிரந்தரம் இல்ல, உண்மை இல்ல. பரலோகத்துல என்ன பாக்குறோம், அங்க யார் ஆட்சி செய்யறாங்க, அதுதான் உண்மை, அதுதான் நித்தியமா மாறப்போகுது, அதுதான் நித்தியமா வரப்போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஒரு நாள் முடிவு கட்டும் போது எல்லாரும் என்னத்தை பாப்பாங்கன்னு பைபிள்ல போட்டுருக்கு தெரியுங்க, ஒரு வெள்ளை சிங்காசனத்தை தான் பார்க்க போறாங்க. வெள்ளை சிங்காசனம், அதுதான் நித்தியமா உண்மையா மாறப்போகுது. இது இல்ல உலகத்துல என்ன பாக்குறோமோ இல்ல, இதெல்லாம் நிரந்தரம் இல்ல, இதெல்லாம் நிரந்தரம் இல்ல, அதை பார்க்கணும். பரலோகத்துல எது இருக்கு அதுதான் மேட்டர், அதுதான் உண்மை, அதுதான் நிலைக்க போகுது. நம்ம என்ன பார்க்கணும், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு விசுவாசி இதோ பரலோகத்தில் கதவு ஒண்ணு திறந்திருக்கு. ரெண்டாவது, என்ன வியாகுலம், என்ன உபத்திரம், சாத்தான் தலைவிரிச்சு கோலமா ஆடினாலும், கள்ள போதவ என்னதான் செஞ்சாலும், பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வீட்டு இருக்கிறது, ஒரு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக நாம் படிப்போம்.
வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார்.
அவரை பத்தி விவரம், அவரை பத்தி எப்படி விவரிக்கிறது யோவான், அவரை பத்தி எப்படி நித்திய தேவனை எப்படி விவரிக்கிறது. இப்போ யோவான் விவரிக்க போகும்போது தான் என்ன செய்யறாரு, அந்த சிங்காசனம் தான் அந்த சென்டர், இந்த அதிகாரமே சிங்காசனம் வரப்போது. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, அந்த சிங்காசனத்தை விவரிக்கும் போது அந்த சிங்காசனத்து மேல என்ன இருக்குது, அந்த சிங்காசனத்தை சுத்தி என்ன இருக்குது, அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த சிங்காசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதை தான் அவர் சொல்றார். இன்னும் ஆறு வரப்போகுது. நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், ஆன் த த்ரோன், அரவுண்ட் த த்ரோன், ஃப்ரம் த த்ரோன், பிஃபோர் த த்ரோன், மிடில் ஆஃப் த த்ரோன், டுவர்ட் த த்ரோன். ஒரு உடல சிங்காசனம் தான் சென்டர், அதுக்கு சுத்தி என்ன இருக்குது, அதைத்தான் தான் விவரிக்க போறார் இப்போ யோவான். அதான் பரலோகம், அதான் பரலோகம். முதலாவது ஆன் த த்ரோன், அந்த சிங்காசனத்துக்கு மேல என்ன இருக்கிறது, என்ன இருக்குதுன்னு போடுறாரு, படிங்க.
இன்னொருத்தான்
ஒருத்தர் வீட்டு இருக்கிறார் அந்த சிங்காசனத்துல, அவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். சகல சரித்திரமோ ஏனோ தானோ சான்ஸ் படி லக்குபடி நடக்கல, அவருடைய கண்ட்ரோல் இறையாண்மையின் படி தான் நடக்குது எல்லாமே. அவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு பேரை கொடுக்க மாட்டேன்றார் யோவான். பேர் என்ன, யூதன் இல்லையா, யாவே பேரெல்லாம் அவங்க வாயில எடுக்க மாட்டாங்க. ஒரு பேரை சொல்லல, அவர் பேரை சொல்லாம அவர் என்ன சொல்றாரு, ஆனா ஆண்டவர் அது யோவா தான் அங்க வீட்டு இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 47:8.
தேவன்
தேவன் வருது வந்து லார்ட், ஆல் கேப்ஸ், லார்ட் யெகோவா, யாவே. அவருடைய பேர் தான் அதுல வருது. அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அதை நம்ம பார்த்துக்கலாம். அவர் தான் அங்க வீற்றிருக்கிறது. அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது யோவான் எதைதான் பண்ணுவாரு, பாவம் தானே அவருக்கு. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ப்ரெஷியஸ் எது தெரியுமா? கோல்டை விட காஸ்ட்லி எது தெரியுமா? அதுல என்ன போட்டிருக்கு? வஜ்ரக்கல், ஜாஸ்பர். இங்கிலீஷ்ல ஜாஸ்பர் தானே, ஜாஸ்பர். ஜாஸ்பர்னா என்ன? ஜாஸ்பர், ஜாஸ்பர்னும் நமக்கு தெரியாது. நமக்கு பரலோகத்தை பத்தி எப்படி சொல்றது ஜாஸ்பர்னு? அதுக்கு உதாரணமே இல்ல. நமக்கு பரலோகத்தை பத்தி சொல்றது அப்படி, அது உங்களுக்கு பாத்திருக்கீங்களா ஜாஸ்பர் அப்படி? அது ஜாஸ்பருக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. எங்க கொடுக்கறாருன்னா யோவான் 21:11 பாருங்களேன். ரெவலேஷன், சாரி, ரெவலேஷன் 21:11.
பிரகாசம் மிகவும் விலையுந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு கொப்பான வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது.
அதனோட பிரகாசம் மிக வெரி ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்பர். டைமண்ட்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்பர் தான் அது. வந்து எந்த விதமான மாசு மறு இல்லாம அந்த பிரிசன் வேற வேற ஷேட்ஸ் இருக்கும், ஆங்கிள்ஸ் அதுல அப்படியே பிரைட்டா பிரகாசிச்சுன்னா அதுல ஒரு லைட் வச்சோம்னா விலவிதமா லைட் தெரியும். ரொம்ப காஸ்ட்லி கல், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப சுத்தம், ரொம்ப எந்த விதமான ஃபிளாவும் அதுல இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஒப்பிடுறார், அப்படிப்பட்ட ஒரு ஜாஸ்பரை போல என் கண்ணுக்கு தெரிஞ்சார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான், அப்படி தெரிஞ்சா வேற எதுவும் நமக்கு இல்ல, அதனால அதை சொல்லிக்கிறேன் நான். ஆனா எவ்வளவுதான் தேவனுக்கு அவர் ஒப்பிட்டு அடையாள மொழிய பயன்படுத்தினாலும் பரலோகத்துக்கு அது ஈடாகுமா? நான் எலக்ட்ரிசிட்டிய உதாரணமா சொன்ன பாருங்க, அதே நிலைமைதான் யோவான். அதுக்கும் அதை புரிஞ்சிக்கவே நம்ம முடியாது. அதுக்கு உதாரணம் உலகத்துல நம்ம உலகத்துல இல்ல. சரி, அதுக்கு ஓகே, ஜாஸ்பர் அது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். இங்கிலீஷ்ல வருது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், அதுக்கு ஜாஸ்பர். அப்புறம் பத்மராகம், பத்மராகம் இல்லையா, பத்மராகம். பத்மராகத்தை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? பாட்டுல தான் கேட்டிருக்கோம் பத்மராகம்னு. பத்மராகம்னா ரூபி, ரூபின்னா அது ரெட் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். ஒரு விதத்துல ரெண்டு தான் பாக்குறாரு அவரு. அவரு தெரிஞ்சது நம்ம உதாரணத்துக்கு அதான், ரூபி என்னும் போது ஒரு பத்மராகம் போது தன்னுடைய மாபெரிய சுத்தத்தை, பரிசுத்தத்தை அது குறிக்கிறது. பத்மராகம்னா அவருடைய பட்சிக்கிற பரிசுத்தம் சொல்லலாம், அவருடைய கோபம், அவருடைய அவர் ஒரு விதத்துல அழகானவர், ஜாஸ்பர் மாதிரி ஒப்பு உயர்வில்லாத ரொம்ப வேர்தி, வேர்தி வேல்யூ உள்ளவர். அடுத்ததாக ரூபி மாதிரி ரொம்ப பயங்கரமானவர் கூட, ரெட் கலர் போது பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ளவர். இஸ் ஃபயரி, ஃபயரி, பிளேசிங் ஃபயரி, அந்த மாதிரி ஒரு கோபம் உள்ளவர், பயங்கரமானவர், ஒருவரும் அண்ட கூடாத ஒளியில் வாசம் பண்றவர். அப்படின்னு இந்த ரெண்டு கல்லை பத்தி விவரித்து யோவான் நமக்கு சொல்றார் ஆண்டவரை பத்தி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் ஒரு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, இந்த பிரதான ஆசாரியர் அவருக்கு வந்து டிரெஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அவருக்கு இருக்கிற ட்ரெஸ்ல, அவருக்கு ஒரு ட்ரெஸ்ல வந்து 12 கல்லுங்களை அவர் வச்சுக்குவார். ஒரு ஒரு கல்லும் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அறிகுறியா இருக்கிறது. அதுல வந்து முதல் கல் வந்து ஜாஸ்பர், அதுல இருக்கிற கடைசி கல் வந்து ரூபி, அதான் இந்த பத்மராகம். இதுல என்ன ஒரு வேளை இன்னொரு அடையாளம் நமக்கு ஒரு வேளை இருக்கலாம்னா, ஒண்ணு அவருடைய மகா வேல்வியும் அவருடைய அழகும் அவருடைய பட்சிக்கிற தன்மையும் அது காமிச்சாலும், இன்னொரு பக்கம் அவருடைய அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன், இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட், தன்னுடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிற தேவன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது ஒரு அடையாளமா இருக்கலாம். சரி, அடுத்ததாக சிங்காசனத்தின் மேல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். லார்ட் அவரை விவரிக்கும் போது சில ஒரு உதாரணங்கள், நமக்கு தெரிஞ்ச உதாரணங்களை பயன்படுத்தி அவர் விவரிக்கிறார். ஹெவன்ல த்ரோன், அந்த த்ரோன்ல இருந்தவரை பத்தி பாக்குறோம். அந்த த்ரோன் சுத்தி என்ன இருக்குன்னு பாப்போம். 3வது வசனம்,
அந்த சிங்காசனத்தை சுத்தி ஒரு வானவில் இருந்தது.
அந்த சிங்காசனத்தை சுத்தி ஒரு வானவில் இருந்தது. வானவில், இவர் மாத்திரம் இல்ல, எசேக்கியலும் இத பாத்துக்கிறார். பரலோகத்தை பார்த்தவங்க எல்லாம் இதை பார்த்திருக்கிறாங்க. துதம் யோவான் கொண்டு இல்ல பாருங்களேன், இதான் பரலோகத்துக்கு போனவங்க இந்த மாதிரி மாளிகையிலையும் காலை கையை தொங்கிட்டு இருக்கிறதும் அந்த மாதிரி கள்ள போதுங்கிறது பேச்சு இல்ல. நம்ம உண்மையான அப்போஸ்தலருங்க, உண்மையான தீர்க்கதரிசிங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்க வேற யாரு தெரியுமா? ஐசாயா போயிட்டு வந்திருக்கிறாரு, எசேக்கியேல் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க எல்லோருமே யோவான் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான் சொல்றாங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்க வேற கோணத்துல பாத்துருக்கலாம், ஆனா இதேதான். உதாரணத்துக்கு எசேக்கியேல் 1:28 படிங்களா, பாருங்களா அவர் பரலோகத்தை பார்த்துட்டு அங்கதான் பாக்குறாரு. சிங்காசனத்துக்கு சுத்தி ஒரு வானவில், வானவில்னா என்ன? ரெயின்போ, இட்ஸ் எ ரெயின்போ. முதலாவது என்ன பாக்குறோம், அவர் இஸ் லைக் எ ஜாஸ்பர் காஸ்ட்லி ரூபி மாதிரி இருக்கிறாரு. அவரை சுத்தி ஒரு வானவில் இருக்கு. என்ன இந்த வானவில்? வானவில்லை பத்தி நம்ம யோசிச்சோம்னா நமக்கு யார் கதை ஞாபகம் வருது? நோவா கதை ஞாபகம் வருது இல்லைங்களா? இந்த உலகத்தில் தேவன் வந்து பாவ மனிதர்களை அவங்க பாவம் செய்ய 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 அவருடைய கோபம் தாங்க முடியாம எல்லோரையும் போட்டு அழிச்சார். ஒரு மனுஷனை விடாம, ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க எல்லோரையும் போட்டு அழிச்சார். ஒரே ஒரு குடும்ப மனுஷனை காப்பாத்தினார், அவர் குடும்பத்தை காப்பாத்தினார். எல்லாரையும் போட்டு அவருடைய கோபம் பிச்சிட்டு வந்து எல்லாரையும் அழிச்சு போட்டுச்சு. அதுக்கு அதை அழிச்சு போட்ட பிறகு தான் ஒரு ப்ராமிஸ பண்ணார், இந்த மாதிரி என் கோபத்தை நான் ஃபுல்லா வெளிப்படுத்த மாட்டேன், கடைசி நாள் வர வரைக்கும் இந்த மாதிரி என் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன், என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். இன்னுமே வானவில்லை வந்து எதுக்கு அறிகுறி தெரியுங்களா? வானவில், வில்லுனா எதுக்கு அறிகுறி? போருக்கு அறிகுறி. வில்லுனா த போ, ரெயின்போன்றீங்களா? அந்த போ இஸ் இட்ஸ் யூஸ் ஃபார் வார், அழிக்கிறதுக்கு அறிகுறி. அந்த காலத்தில் வார் போதான் இருந்துச்சு, அவங்ககிட்ட ஃபயர் கன்லாம் இருக்குல்ல, அப்புறம் போதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தோடு போர் செய்து எல்லோரையும் போட்டு அழித்தார், அவருடைய கோபாக்கினியை கொட்டினார். அவர் என்ன முடிவு பண்ணாரு? கடைசி காலம் வர வரைக்கும் இன்னுமே என் கோபாக்கினிய முடிசா கொட்டி எல்லாரையும் அழிக்க போறதுல, என் கோபாக்கினியை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன், அதை தாங்கி வச்சுக்க போறேன். அதனால அவர் அடையாளமா என்ன பண்ண, அந்த வில்ல தூக்கி, வில்ல போர் செய்யலன்னா வில்ல தொங்க போட்டுருவாங்க, தொங்க போட்டா அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு அடையாளமா நான் தொங்க போட்டிருக்கேன் பாரு. இன்னுமே என் கோபம், மனுஷங்க நல்லவங்க பாவம் செய்யாம இருக்கிறாங்கன்றதுனால அவங்களை அழிக்காம இல்ல, என் வில்ல நான் தொங்க போட்டிருக்கிறேன், என்னைக்கு வருவேன்னு தெரியாது, கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் அடையாளம், போர் செய்யறதுக்கு வரமாட்டேன், இன்னும் வரல, வரப்போறேன் ஒரு நாள். அது அக்னியில வரப்போறார், நெருப்புல இல்ல, அக்னியில வரப்போறார். ஆனா அவர் கோபத்தை அடக்கி கொண்டு இருப்பதற்கு ஒரு அடையாளமாக வான வில்ல போட்டு காமிச்சார். இன்னொரு அடையாளமும், அது தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு இட்ஸ் சைன் ஆஃப் கவனன்ட். யோனா அது நோவோரு உடன்படிக்கை பண்ணார், அந்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளம். எப்ப பார் சரித்திரத்தில் அது உடன்படிக்கையின் அடையாளம். அது என்ன காட்டுது? அதோட அதிசயம் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து சாவரன், சாவரன்னா அவரு தான் எல்லாரையும் உண்டாக்குனாரு, நம்மள எல்லாரையும் அவர் இஷ்டம்படி நான் அவர் அழிக்கலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லைங்களா? செய்ய முடியாது. அதான் ரோமர்ல கேட்கப்படுது, ஒரு குயவனுக்கு நல்ல பாத்திரம் செஞ்சு அதை உடைக்கிற உரிமை இல்ல இருக்கு, அவரு தான் எல்லாம் செஞ்சார். அவர் தன்னியல்புள்ளவர், நம்ம தேவையே இல்லை அவருடைய சந்தோஷத்துக்கு, நம்மள உண்டாக்கலாம் அழிக்கலாம் அவரு. ஆனா அந்த தேவன் அவ்வளோ சாவரன் உள்ளவர், தன்னைத்தானே ஒரு உடன்படிக்கைக்குள்ள அடக்கி கொண்டா, தன்னுடைய இறையாண்மைய உடன்படிக்கைக்குள்ள அடக்கி கொண்டு தன்னுடைய மக்களுக்கு நன்மை செய்வதாக உடன்படிக்கை செய்து கொண்டார். அதை ஒரு அடையாளமாக பரலோகத்தில் பார்க்கிறார். ரெயின்போ இஸ் எ சைன். ஒன்னு, ஒரு எதுக்கு சைன்? உலகத்துக்கு அவங்களுக்கு கோபத்தை அடக்கிட்டு இருக்கிறார். ரெண்டாவது சைன், தன்னுடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை, அவங்களை காப்பாத்துற இயேசு கிறிஸ்துன்ற அந்த ஆர்க், தமிழ்ல என்ன ஆர்க்கு? பாலை, பேலை. ஓகே, இயேசு கிறிஸ்துன்ற அந்த நோவாவின் பேலையை பாக்குறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துன்ற பேலையில ஏறின அவங்களுக்கு அவர் மீட்ப கொடுக்கிற, அவங்களை காப்பாத்துற அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை அடையாளமாக வானவில் பரலோகத்தில் அவருக்கு முன்பதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம முடிப்போம். இது பரலோகத்துல ரெண்டு காரியம், இதோ நம்ம மறக்க கூடாத ஒரு காரியம், விசுவாசிகளுக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கிற காரியம், பறந்திருக்கிற கதவு, ரெண்டாவது ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட அசைக்க முடியாத ஒரு சிங்காசனம். எல்லாமே தன்னுடைய இறையாண்மையின்படி நடத்தி வருகிற ஒரு தேவன், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த சிங்காசனத்தை பார்க்கணும். நம்ம எல்லா விசுவாசிகளுக்கும் அதான் ஆறுதல் கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியுங்களா, ஐசாயா ஒரு வாட்டி அவர் சோர்ந்து போய் இஸ்ரவேலே சுக்குநூற ஆறு மாதிரி நினைச்சு பேஜாராகி போய் ஆலயத்துக்குள்ள போனார். ஆண்டவர் என்ன காமிச்சார் தெரியுமா? சிங்காசனத்தை காமிச்சு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், என் சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்குது, கலங்காத அப்படின்னு. அதை நம்ம பார்க்க கத்துக்கணும் விசுவாசிகள், அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். அடுத்தபடியாக அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவருடைய ப்ரெஷியஸ்னஸ், அந்த ரூபி, அந்த ஜாஸ்பருடைய டைமண்ட்ல பாக்குறோம். அவருடைய உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம், அவருடைய அதிசயமான உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவன் தாங்க நம்ம தேசத்துக்கு வேணும், நமக்கு வேணும். நம்ம ஊர்ல இருக்கிற இயேசு, நம்ம ஊர்ல இருக்கிற கடவுள் யாரு தெரியுமா? ஏதாவது சுனாமி அமைச்சு, ஏதாவது கடல்ல பூகம்பம் அமைச்சிட்டு போய் ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்குவார். ஆண்டவர் இதை செய்யவில்லை அப்படின்னு போதகர்கள் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் இதை செய்யவில்லை, இல்ல இறையாண்மை உள்ள தேவன் அவர், அவர் இவர் தான் தீர்மானிச்சது எல்லாமே. அவருடைய ஆட்சியின்படி தான் சகலத்தையும் அவர் நடத்தி வர்றார். எல்லா விவரத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் விவரிக்கவே முடியாது. யோவான் தன்னால முடிஞ்ச அளவுக்கு விவரிச்சுக்கிட்டு வர்றாரு. அதுல நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த நாய்களுக்கு போடுற அந்த துண்டுகள் மாதிரி நம்ம பார்த்து அதுல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அவருக்கு முன்பதாக நம்ம எல்லோரும் தாழ்மைப்படுவோம். உடன்படிக்கையில தன்னை அடுத்தி கொள்ற தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுங்களா? அந்த தேவனோடு நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அவர் தன்னை சுத்திக்கிட்டது எதுல சுத்திக்கிட்டு இருக்காராம்? அந்த உடன்படிக்கையில சுத்திக்கிட்டு இருக்கிறாராம். அவர் எதை பார்த்தாலும் அந்த வியானவில் மூலமா தான் பாக்குறது. அவருடைய உடன்படிக்கையின் மூலமா தான் சகலத்தையும் பாக்குறது. இந்த உலகத்தை நடத்துற விதங்களை எல்லாத்தையும் பார்த்து என் ஜனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, என் ஜனங்களுக்கு என்ன ஆகும், என் ஜனங்களுக்கு என்ன ஆகும்னு நினைச்சுதான் அண்ட சராசரத்தையே ஒரு ஆட்சி செய்து வருகிறது. என்ன ஒரு தேவன் பாருங்களேன், அவரோடு எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. இந்த வானவில்ல பார்க்கும் போது என்ன ஆனந்தம் நமக்கு இருக்கணும். ஆஹா, அதை சுத்தியா தன்னை அடக்கிட்டு இருக்கிறாரு, அதை சுத்தியா தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை விட்டு உடன்படிக்கைய விட்டு அவர் பிராமிசஸ பண்ணி விட்டு இந்த பைபிள்ல தன்னை பத்தி என்ன வெளிப்படுத்திருக்கார், அதை விட்டு அவர் எதுவுமே வெளியே செய்ய மாட்டார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம பார்க்கலாம். சரி, ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம்.